SBS தமிழ்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
Agadi.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
Maga Tamil Prabhakaran padaikkum thodar. Agadi.
ஆஸ்திரேலியாவுக்கு படகு வழியாக செல்லும் முயற்சிகள் 2009 போர் முடிவுக்கு பின் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் துவண்டு கிடந்த ஈழத்தமிழ் மக்களிடையே ஒரு நம்பிக்கை துளிராக பரவியது. தாங்கள் கொல்லப்படுவோம் என அஞ்சிய பலர் இப்பயணம் உயிரை அடமானம் வைத்து உயிர் பிழைப்பதற்கான வழி என நம்பினார்கள். அவ்வாறு பலர் தப்பியதால் பாதிப்படைந்த மக்களிடையே ஆஸ்திரேலிய படகு பயணம் மீதான நம்பிக்கை மேலெழுந்தது. அதைத் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோருவது அதிகரிக்க தொடங்கியது. இந்த போக்கு தமிழகத்தில் உள்ள அகதி முகாம்களுக்கும் பரவியது. அந்த நம்பிக்கையில் பானுமதி என்ற ஈழத்தமிழ் அகதியும் குடும்பத்துடன் தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா செல்ல முயன்றிருக்கிறார். அகதியாக ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் புகுந்தால் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் எடுத்த முயற்சி என்னவானது என்பதை அவரே கூறுகிறார்.
பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு மூத்தவருக்கு 4 வயசு, சின்னவருக்கு 1 வயசு. அப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பிள்ளையில கொண்டு கடற்கரையால் ஓடி வந்தோம். கடலால் எங்களோட வீட்லேருந்து கடல் பக்கத்தால் வந்து அப்போ ராணுவம் சுட்டுட்டு வந்தாங்க. அப்போ எங்கே நிலாவளி என்ற ஊரில் வந்து இருந்தோம். இருந்து அப்படியே மன்னாருக்கு வந்தோம். மன்னார் தலை மன்னார் அங்கேருந்து ஒரு ஆளுக்கு 10,000 படி, 4 பேர் 40,000 கொடுத்து தனுஷ்கோடி வந்தேன். இங்கே ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் வந்து அங்கேருந்து மண்டபம் இருந்தோம் 1 வருஷம். பிறகு 1 வருஷத்தால் இங்கே போட்டு விட்டாங்க, ஏற்றி விட்டாங்க. இங்கே 1 வருஷம் பிள்ளைகளுக்கு வரது துன்பங்கள், கஷ்டங்கள், சாப்பாட்டு கஷ்டம், பொருளாதார வசதி எதுவும் இல்லை. பேருந்து பார்த்துட்டு சரி என்று எல்லோரும் ஆசையிலேயே ஆக்கிளம்புறாங்கன்னு சொல்லி நாங்களும் கடம்பட்டு, சாப்பிட கூட கஷ்டம், அவ்வளோ கஷ்டம், கடம்பட்டு ஆக்கள்கிட்ட மாறிக்கிறி 4 லட்சம் ரூபா கட்டினோம். ஒரு ஆளுக்கு 1 லட்சம், எங்கள் 4 பேருக்கு 4 லட்சம் ரூபா. அது வந்து இங்கே சீனிவாசனார் ரெண்டு திருச்சிக்குல திருச்சி மாவட்டம் தான். அவர் வந்து கேம்பில் எல்லோரும் கூப்பிட்டார் ரகசியமாக, இப்படி வாங்க காசு உள்ளாக்கள்ட்ட. அப்போ சரி என்று 4 லட்சம் கட்டி, அதில் என்ற வீட்டுக்காரருக்கு எனக்கும் பயங்கர சண்டை. நான் போவேன், கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டா நான் சாகுவோம் அப்படின்லாம் கணவர் போனாங்க. அப்போ சொல்லணும், நாங்கள் 5-6 பொம்பளையில் சேர்ந்து சொல்ல சரி என்று கடம்பட்டு போயிட்டோம். போனால் தூத்துக்குடி, தூத்துக்குடியில் ஒரு கோயில், போனீஸ்வரியம்மன் கோயில்ன்ற ஒரு கோயில் தான் கொண்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கொண்டு வச்சுருந்து 1 மாதமாக ஏமாற்றிட்டே இருந்தாங்க, நாளைக்கு கப்பல், நாளைக்கு கப்பல் அப்படி என்று ஏமாற்றிட்டு இருந்து 1.5 மாதம் அங்கே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். அப்போ காசே கட்டுட்டு இருப்பாங்க, 2 லட்சம் தான் ஃபஸ்ட்டு கட்டினோம். அப்புறம் இன்னும் 2 லட்சம் தந்தால் தான் இங்கே இருக்கலாம் அப்படின்னாங்க. சரி என்று இங்கே வருவோம், இங்கே கேம்புக்கு இங்கே தெரியவும் கூடாது. கீப்ராஞ்சு அவங்களுக்குன்ட்டு வந்து தெரியாமல் வந்து ஃபேமிலி அங்கே வச்சு போட்டு நான் வருவேன், வந்து இப்படி சொந்தக்காரர்கள்ட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து சாப்பாடுகள் சாமான்கள் எடுத்துக்கொண்டே சாப்பிட்டுருந்தோம். 1.5 மாதம் வச்சுருந்தாங்க. சரி ஏற்றுரெண்டு ஏற்றி ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு போனாங்க. ஏற்றிட்டு ஒரு கோயிலில், தூத்துக்குடியில் ஒரு கோயிலில் வச்சுருந்து 3 நாள், அது வந்து டூரிஸ்ட் ஆக்கள்லாம் வருவாங்க தெரியாமல் வச்சுருந்தாங்க. வச்சுருந்து 3 நாள் நைட்டு அங்கேயே அன்னதானம் மாதிரி போட்டாங்க. போட்டுட்டு நம் 4 நாள் நைட்டு துறைமுகத்துக்கு கூட்டிகிட்டு போனோம், கடலுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளால ஒரு லாரியில் ஏற்றிட்டு போனோம். ஃபஸ்ட்டு ஒரு வேனில் ஏற்றிட்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு கோயிலில் வச்சு லாரியில் மாற்றினாங்க. மாற்றி அங்கே கொண்டு போய் காட்டுக்குள்ளால போகுது லாரி, அந்த மணல் ஏற்றுவாங்க லாரி அதில். அப்போ புள்ள முள் பத்த வர பிள்ளையெல்லாம் பத்துதுங்க, சின்ன பிள்ளைங்க தானே. சாமம் 1 மணி போயிட்டு இருந்த அப்போ நான் ஏன்டா வந்தோம், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு வத்தினோம். இல்லை இல்லைம்மா இந்தா வந்துட்டு, கிட்ட வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு அங்கே வச்சுட்டு சொன்னாங்க, எல்லாரும் இதில் உட்காருங்க அப்படின்ட்டு. சரி என்று உட்காந்துருந்துட்டோம். தண்ணி சாப்பாடு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அங்கே போர்டில் ரெடியாக இருக்குது அப்படின்னா. சரி என்று பிள்ளைகளை வச்சுட்டு டோச்சும் கொண்டு போயிடல, நாங்கள் ஃபோன் எல்லாம் பறிச்செடுத்துட்டாங்க வாங்கி. அப்போ நாங்கள் இங்கே ஃபோன் பண்ணுவோம்டா கூட நடு காட்டுக்குள்ள வந்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு பிள்ளைகளால் நாங்கள் இவரெல்லாம் அழுதுட்டுருந்தோம். அது நான் விடியட்டும், கொஞ்சம் விடியட்டோன்னா 3 மணி ஆச்சு. ஏற்றுவோன்ட்டு திருப்பி ஏற்றலை. திருப்பி அங்கேருந்து ஒரு டோச்சு அவங்க இறங்கி ஓடிச்சாங்க ஒரு கொஞ்சம் தூரம். போனோடனே ஒரு டோச் அந்த கொண்டு போன ஏஜென்சி அவங்க கண நேரம் அனுப்பியிருக்காங்க, கண பேரை 4-5 தடவை. 5வது ட்ரிப் தான் நாங்கள்னு சொன்னோம். அப்போ நாங்கள் நம்பிட்டோம் கொண்டு சேர்த்துருவோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரம் போயிட்டுன்னு சொன்னால் டோச் தெரியுது, யாரோ டோச் அடிக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் யாரோ வந்துட்டாங்க, நாங்கள் ஓடுறோம் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் ஓடிட்டாங்க காட்டும். அப்போ நான் இவர் பிள்ளை எல்லாம் ஓடுறோம் கொஞ்சம் தூரம். ஓடிச்சுன்னா இந்த பத்தேக்குள்ள நீங்கள் இருங்கன்ற எங்களை இருக்க வச்சுட்டாங்க. இருக்க வச்சுருந்தாங்க, நாங்கள் இந்த சைடு போகிறோம் நீங்கள் அந்த சைடு வாங்கிட்ட. இவர் மூத்தவருக்கு 4 வயசு, 6 வயசு அப்போ கொண்டு பிள்ளைய கொண்டு ஓடினார். நான் பிள்ளையிட்டு பொம்பளையோட 268 பேர் நாங்கள் எல்லாம் அப்படி உட்காந்துட்டோம். உட்காந்து ஆம்பளையெல்லாம் ஓடிட்டான். ஓடனா என்ன செய்ய, ரெண்டு பேரும் டிரைவர் வந்தான் வந்துட்டு அந்த ஏஜென்ட் ரெண்டு பேர் சேர்ந்து செய்தவங்க அது ஒரிஜினல் சொன்னால் பேர் ரமணன் ஜப்னாவால் தான் வந்து சொன்னான். சரி இண்டையை போயிடாது, கோயிலுக்கே போவோம், அங்கே கஸ்டமர்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க ஆக்கள் அப்படின்னு. சரி என்று இந்த பிள்ளையும் இவரும் போகணும் ஒரு பக்கம், அவன் நான் சின்ன பிள்ளையும் பேக்கையும் ஒரு பேக் தான் தூக்கி கொண்டு லாரியில் ஏறிட்டேன். திருப்பி கோயிலுக்கு கொண்டு வந்தான், கொண்டு வந்து அங்கே வச்சு போட்டு இண்டையை போயிடாது, இன்னும் மூணு நாள் செல்லட்டும், யாரும் காட்டிக்கொள்ளாங்க அப்படின்ட்டு. அப்போ கோயிலில் கும்பல் தானே அப்படி இருந்தோம், ரூம் ரூமாக இருக்குது அவருக்குள்ளே இருந்தோம். இருந்தால் மூணு நாள் முடிஞ்சு ஆறாம் நாள் ஆச்சு. இருந்துட்டு செய்தோம், இன்றைக்கு நைட்டு கிளம்புறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் சரியெல்லாம் ரெடியாக இருங்கன்ட்டு இருந்தால் உள்ளுக்கு இருக்க அன்றைக்கு எல்லோரும் குளிச்சு குடிச்சிட்டு சரியன்று எல்லாம் கட்டிட்டு ரெடியாகிட்டு இருந்தோம். ஆறரை பின்னேறு சாயந்தரம் ஆறரை இருக்கும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி குரு குருப்பாக ஃபோட்டோ எடுத்தான். அப்போ சரி நாங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிய சொன்னால் வந்து எல்லோரும் லைனில் இங்கேயால் இருங்க காட்டிக்கொள்ள இங்கே அப்படி சரி வந்து உட்காந்துட்டேல. சாப்பாடு பார்சலும் டீ இருந்திருந்தாங்க. நீங்கள் போகிற அன்றைய நைட்டு அன்றைக்கு மாதிரி கஷ்டப்படாமல் சேஃப்டியாக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு. சரி என்று எல்லோரும் உட்காந்துட்டு எனக்கு அழுக வருது சொல்லாண்டே நடந்தது. சரி என்று எல்லோரும் உட்காந்துருந்தோம். இருக்க லாரி வருது, லாரி வந்து ஃபஸ்ட்டு குரூப்பை ஏற்றிட்டான். ஏற்றி எங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் போயிட்டார் அந்த லாரியிலலாம். அவர் மட்டும்தான் வந்தால் நாங்கள் மட்டும் நாங்கள் எங்கள் ஃபேமிலி ரெண்டு லாரி போயிட்டு மூன்றாவது லாரி ஏறக்கூடையில் அது போய் போலீஸுக்கு தெரிஞ்சிட்டுது. அப்போ வந்துட்டாங்க போலீஸ் வந்து ரவுண்டப் பண்ணிட்டான். ரவுண்டப் சொன்னால் இந்த ரவுண்டப் பண்ணியாச்சு, நீங்கள் பின்வழியால் வாங்கன்ட்டு என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் அப்போ நிற்கிறார். சுக்கி இவர்கிட்ட சொன்னால் பின்வழியால் அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல இவர் என்ன தட்டுறாரு, நான் போலீஸை பார்த்துட்டு நின்றேன். அந்த நேரம் பதட்டமாக இருக்குதுன்னு பையன் மைனர்தில் நிற்க இவரும் அதை பார்க்கல, இவரும் கணக்கெடுக்காம நிற்க அவர் பின்னால் போய் அவர் போய் ஏறி போயிட்டார். அவர் அப்போ வந்து ரவுண்டப் பண்ணி எங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போட்டு விசாரித்து எங்களுக்கு அடிக்கலாம் வந்தாங்க பொம்பளை எங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், என்ன சார் செய்ய அடிக்க வரீங்க, நாங்கள் கஷ்டத்தால் தானே போக வலிக்கிட்டோம், செத்தாலும் பரவாயில்ல கடலில் அப்படின்னு சொன்னேன். சொல்ல சரி என்று எல்லாரையும் இருக்க சொல்லி ரவுண்டப் பண்ணிவிட்டு ஒருத்தரையும் கதைக்கவே விட இல்லை ஆளையால். ரெண்டு மூன்று தனியாக வந்த இளந்தடிப்படின்னு இருக்காங்களா அவனில் கொண்டு விசாரித்து ரெண்டு பேருக்கு அடியும் விழுந்துட்டு இவர்கிட்ட கேட்க இவர் சொன்னார் யார் காசு கட்டுனேன். அப்போ இவர் அதில் ஒன்றையும் தலைகடையில் நான் தான் காசு கட்டின பொறுப்பெல்லாம் எனக்கு தெரியாது, அவக்கு தான் அவள் தான் கட்டினவ அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் இப்படி கடன்பட்டு காசு செல்வன் தான் கட்டுனாங்க அப்படின்னு சொல்ல சரி என்று அதில் அந்த ஏஜென்ட் இருக்கார்ல ஏஜென்ட்டையும் அன்றைக்கு அவட்ட ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அதுலேருந்து அவர் அவட்ட ஃபேமிலியும் தான் அன்றைக்கு வருது. அப்போ ரெண்டாவது பையனை கூட்டிகிட்டு அவர் போயிட்டார். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு எங்களோட செஸ் விளையாடிக்கிட்டு இருந்தது அதை எங்களோட அப்பிட்டுட்டு இவர் போயிட்டார். அப்போ அதை விசாரிக்கிறாங்க. விசாரிக்க நீ என்னம்மா அவங்க அப்பா அம்மாங்கள அப்பா அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்பா அம்மாட்டு அதை அழுது அதில் ஆறு உங்கள் அப்பா அப்படின்ற எல்லாம் விசாரிக்க இந்த பிள்ளை சின்ன ஆள் 12 இருக்கு அந்த பொண்ணுக்கு அவள் எல்லாம் சொல்லிச்சு. சொல்ல சரி என்று அவர் ஊட்டி இருக்கா அவங்களுக்கு கோவம் வந்துட்டு அந்த சின்ன பிள்ளைய வச்சு அழ வச்சுட்ருக்காங்க. நாங்கள் பொம்பளையெல்லாம் பேசினேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த குழந்தைய சாமஞ்சமாக நித்திரக்குள்ளையே விடலைங்க அந்த பிள்ளைய எழுப்பி எழுப்பி விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ கோவம் வந்துட்டு அதை தூங்க விடுங்க அப்படின்ற அது தாய்மில தமிழ் எங்களோட இருக்க அழுந்தானே அண்டே சரி என்று அந்த பிள்ளை இருந்துட்டு விடிஞ்சிட்டு விடிய சொன்னாங்க. சரி உங்களை எல்லோரும் ஏற்றி கொண்டு வர எங்கே எங்கே இருக்குன்ட்டு பதிஞ்சான். நான் இந்த கேம் பட்ரஸையே கொடுத்தேன். அப்போ இங்கே கீப்ராஞ்சிக்கு அடிச்சிட்டாங்க. அடித்து சொன்னாங்க இப்படி மீனலோஜினி அப்படின்ட்டு அவங்கள 1.5 இங்கே காணலை ரெண்டு எங்களோட வீட்டுக்கு ஃபூட்டு போட்டு கீ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காணையில் நாங்கள் அவசியலிக்காக போயிட்டு வந்துட்டேன். இங்கே அப்போ பஸ்ஸில் வந்து அன்றைக்கு நைட்டு ஏறி விடிய வந்துட்டோம். மற்ற கீப்ராஞ்ச் சார் இருந்தார். இந்த என்னம்மா நீ தான் அவருக்கு என்ன கேட்குறா நீ தான் கேங்காம் இந்த குரூப்புக்கு அப்படின்றார். நான் சொன்னேன் நான் கேங்க சார் ஒன்றுமே தெரியாது, எல்லோரும் போனாங்க நானும் காசு கட்டி போனேன் அப்படின்னு சொன்னேன். சரி என்று பதிஞ்சு போட்டு கைரையில் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பிறகு ஒரு 1.5 பிறகு தூத்துக்குடி கீப்ராஞ்சி வீட்டை வந்தார். வந்து எல்லாரையும் இங்கே இந்த ஃபோனாக்கள் இங்கே 4 பேர் தான் போனது, இங்கே நாங்கள் ஃபேமிலியாக மற்ற தனியாக்கள். அப்போ ஒருத்தர் அப்போ எங்கள் தங்கச்சிட வீட்டுக்காரர்கள் அவர் போனார்லோ அவங்க போய் கப்பல் பிடி விட்டுட்டு டெய்ல
அங்கே போக்குள்ள போட் பிடிச்சிட்டு அப்போ 4 இருக்கும் போட் ஓட்டி சொல்கிறான் எல்லோரும் சாக போகிறோம் போட் பிடிச்சிட்டேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல, போட்டுக்குள்ளே தண்ணி ஏறுது. ஏறினோடனே பின்னால் போய் போட்டில் தண்ணியெல்லாம் அள்ளி இறைச்சோம் எல்லா பேர் கொஞ்சம் பேர் சில பேருக்கு எல்லா போனே இந்த போட்டில் இந்த சாப்பாடு எல்லாம் போட்டு அடைச்சோம். எல்லாம் அடைச்சி எனக்கு கதைக்க முடியாமல் இருக்கு. அடைச்சி அடைச்சோம், அடைச்சி முடியலை. இப்போ அது போன திசையை போட்டை திருப்பியாச்சு. இப்போ போன திசை போனால் போட் இன்னும் பிடிக்கும். போட்டை திருப்பி சிலவாக மெல்ல மெல்ல வந்தோம். வந்து ஒரு அதில் இங்கிலீஷ் பேசுகிற பொம்பளை இருந்தேன். செட்டிலைட் போன் கொண்டு வந்தவங்க ஏதோ அறிவித்தாள், ஆஸ்திரேலியாவுக்கு அறிவிச்சிட்டாள். நம்பருக்கு அந்த பையனுக்கு போயிட்டு அந்த பையன் ஏன் பேர் அந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கு அறிவித்து துபாய்க்கு அலுமினியம் லோடு ஏற்றுற கப்பலில் அறிவித்தோடனே அவங்க மூலமாக அவங்களுக்கு தகவல் தந்தாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து எங்களோட பேசினாங்க, நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு விளங்குது, நாங்கள் என்ன உங்களை காப்பாற்றினா 6 மணி நேரம் செல்லும், அது மட்டும் நீங்கள் உங்களோட உயிரை காப்பாற்றி கொள்ளுங்கன்னா. நம்ம அங்கேருந்து கயிறு எறிஞ்சான், எறிஞ்சுக்கிட்ட போட்டுக்கிட்ட பிடிச்சாச்சு, பிடிச்சி கப்பலுக்கிட்ட போயிட்டான். போய் ஒரு கூடமாக இறக்குனான், அதில் ஆம்பளையில் எல்லாம் பொம்பளை எல்லாருன்னு இழுத்தான். இது மேலே வேணும் அப்போ அங்கே உயிர் வந்து கப்பலுக்கு வேணும். அப்புறம் சொன்னான், அப்போ நாங்கள் கப்பலில் இருந்தோம், நாங்கள் ஆஸ்திரேலியா போக வந்தாங்க, எங்களை கப்பல்காரன் சொன்னால் ஆஸ்திரேலியா போனால் எங்களுக்கு எண்ணெய் காணாது, எண்ணெய் காணும்னா உங்களை கொண்டு விடுவோம் முடியாது. நான் துபாய்க்கு 9 நாள் பயணம், துபாயில் கொண்டு விடுறோம், நீங்கள் அங்கே செஞ்சு வச்சங்க சொல்லி நீங்கள் போகண்டு பார்த்து அங்கே அந்த செஞ்சு வச்சவங்க வந்தான். எல்லோரையும் விசாரித்தான், ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் விசாரணை விசாரணை பண்ணி கிடச்சா முடியலை. நம்மளை நினச்சிட்டான், நீ கஷ்டத்தில் வந்து விளங்கிட்டேன் அவங்களுக்கு மற்றவங்களாம் இயக்கம்.
விடுதலை புலிகள் இயக்கத்தின் அங்கத்தவர்களாக இருந்த பலர் சித்திரவதைகளிலிருந்து மீண்டோ அல்லது அஞ்சியோ ஆஸ்திரேலியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் போரின் முடிவை காரணம் காட்டி ஈழத்தமிழர்களை பொருளாதார அகதிகள் என்ற வரையறைக்குள் கொண்டு வந்தது ஆஸ்திரேலியா. தமிழக முகாம் ஒன்றில் உள்ள பானுமதிக்கு உயிர் அடிப்படையிலான பிரச்சனை இல்லை என்றாலும் பல ஆண்டுகளாக அகதி என்ற நிர்கதியான நிலையில் வாழ்வது சாத்தியமற்றது என ஆஸ்திரேலியா பயணத்தை முயற்சித்திருக்கிறார்.
ஆமாம், இங்கிருந்து இப்படி கஷ்டப்படுறத பிள்ளைகளுக்கு வருத்தங்கள், காசு பற்றாக்குறை வருத்தப்படுறது, நாங்கள் செத்தாலும் பரவாயில்லைன்ட்டு அப்படி ஒரு வைராக்கியம் மனசில் செத்தா அப்பயும் சொல்லுவாங்க, இத்தனை கப்பல் தாண்டிருக்கு போட்டு போடுவல்ன்ட்டு. அந்த நேரம் இன்னும் துணியை வந்து சொல்றியா, செத்தா சாகிறோம் பிழைச்சா பிழைக்கிறோம், பிள்ளைகளோடவே எது பின்னுக்கு நல்ல காலம் இருந்தால் நாங்கள் போய் சேருவோம்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆஸ்திரேலியா போய் கப்பல் வழியாக போய் உள்ளே இருக்கிறாங்களா?
ஆ, வழியில் வேலையை செய்கிறாங்க இப்போ தெரிஞ்சாக்க.
மற்றபடி பிடிபட்டு உள்ள முகாமில் இருக்க இன்னும் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்களா, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
ஆ, இருக்காங்க. அது வந்து சுவே என்று சொல்லி ஊராக்கள், எங்களோட ஊராக்கள் தான், அவங்களும் இந்தோனேஷியாவில் பிடிபட்டுருக்காங்க. இப்போ இன்னும் உடல்லன்னு தான் அங்கே கதைக்கிறாங்க. தெரியும்,
இந்தியா, இலங்கை, சீனா, வங்கதேசம், மியான்மர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா செல்ல முயலும் அகதிகளுக்கு அல்லது தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு இந்தோனேஷியா ஓர் இணைப்பு நாடாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் இந்தோனேஷியாவில் கரை ஒதுங்கியவர்களின் நிலையுடன் படகு வழியாக செல்பவர்களை ஆஸ்திரேலியா எந்த வகையில் கையாளுகின்றது என்பதை விவரிக்கின்றது அடுத்த பாகம்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
Agadi. Agadi.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
Padaitavar Tamil Maga Prabhakaran. Tayaripu Raisa.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil